விடுதலை புலிகள் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கும் அந்த இயக்கத்தின் பிற தலைவர்கள் எந்த நிலையை எடுப்பார்கள் என்ற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிக்கை குறித்து இலங்கை பகுப்பாய்வாளரும் ஊடகவியலாளருமான டி பி எஸ் ஜெயராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் இது மிகவும் ஆரம்ப கட்டத்தில், பூர்வாங்க கட்டத்தில், அதாவது ஒரு எண்ண கருவாக, ஒரு கன்செப்டாகத்தான் இருக்கிறது. இது காலப்போக்கில் இவர்கள் இதனை எப்படி நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் என்பதில் தான் இதன் எதிர்காலம் தங்கியிருக்கிறது. ஆனால் எடுத்த எடுப்பிலே ஒன்று மனதில் படுகிறது என்னவென்றால், தமிழீழ விடுதலை புலிகள் மிகவும் பலமான நிலையில் ஒரு பெரிய பிரதேசத்தையே கட்டுப்பாட்டில் வைத்திருந்த காலகட்டத்தில், சர்வதேச நாடுகளின் ஒரு மறைமுக ஆதரவு இருந்த காலத்தில் கூட இப்படியான ஒரு முயற்சி எடுக்கப்படவில்லை. இப்பொழுது ஏறக்குறைய இலங்கையிலே விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகள் முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் உள்ள சில விடுதலை புலி ஆதரவாளர்கள் இந்த முயற்சியில் இறங்குவதை நாம் கவனமாக அவதானிக்க வேண்டி இருக்கிறது.
ஜெயராஜ், இந்த விஷயத்தில் மற்ற ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் பிற தமிழர் தாயகம் என்ற அந்த கோட்பாட்டை ஒப்புக்கொண்ட பிற தமிழ் அமைப்புகளுடனும் இணைந்து செயல்படுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த காலத்தில் பல்வேறு தமிழர் இயக்கங்களுக்கிடையே நிலவிய இந்த கசப்புணர்வுகள், பிரச்சனைகள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால், இந்த மாதிரி பிற அமைப்புகளுடன் இவர்கள் ஒருங்கிணைந்து இனிமேல் செயல்படுவது என்பது சாத்தியம்தானா?
திம்பு தீர்மானத்தின் அடிப்படையில் ஒன்றுபட்டு நின்ற தமிழ் அமைப்புகளுக்கு இடையிலே பிறகு ஏற்பட்ட சகோதர யுத்தங்களும், அதிலே ஏனைய அமைப்புகளை அழித்தொழிப்பதில் விடுதலை புலிகளை முன்னணி வைத்த அந்த வரலாற்றையும் யாரும் மறக்க முடியாது. இன்று யதார்த்த நிலைமை என்னவென்றால், வெவ்வேறு அமைப்புகளாக இருந்து சில பொதுவான கோட்பாடுகளுக்கு பேரளவில் ஆதரவு தெரிவித்தாலும் அனைத்து அமைப்புகளும் வெவ்வேறு அரசியல் போக்கைத்தான் கடைபிடிக்கின்றன. இப்பொழுது கூட இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஒரு கூட்டு முன்னணியை உருவாக்குவோம் என்று எடுத்த முன்முயற்சிகளை கூட ஏனைய தமிழ் கட்சிகள் நிர்த்தாட்சணியமாக நிராகரித்து விட்டன. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இத்தகைய ஒற்றுமை முயற்சிகள் பெரிதாக எடுபடும் என்று நான் நினைக்கவில்லை. அத்துடன் முதலில் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து விட்டு அல்லவா இந்த கோட்பாட்டை பற்றி அறிவித்திருக்க வேண்டும். அதனை தெரியாமல் மீண்டும் வழக்கமை போலவே விடுதலை புலிகள் தம்முடைய எண்ணத்தை ஏனையோர் மீது திணிக்கின்ற ஒரு முயற்சியாக இது நோக்கப்படலாம்.
புலம்பெயர் தமிழர் சமூகத்தில் கூட இது வந்து ஒரு பெரிய அளவு ஒற்றுமையை ஏற்படுத்துமா? அதாவது இந்த ஒரு இலக்கை நோக்கிய ஒரு முனைப்பை, ஒரு ஃபோக்கஸை கொண்டு வருமா?
புலம்பெயர்ந்த மக்கள் வந்து தாயகத்திலே ஏற்பட்ட சில திருப்பங்கள், களமுனை போர்முனை திருப்பங்களை அடுத்து ஒரு திக்பிரமை அடைந்த நிலையிலே இருக்கிறார்கள். அத்துடன் அண்மை காலமாக அவர்கள் மேற்கொண்ட பல்வேறு போராட்டங்களுக்கு எந்த விதமான பிரதிபலனம் கிடைக்கவில்லை என்பதால் ஒரு பெரிய ஏமாற்ற உணர்விலும் இருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் இப்படியான ஒரு முயற்சி அவர்கள் மனதில் சில சாரார் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும். அதே நேரத்தில் ஒன்றை பார்க்க வேண்டும், இப்பொழுது செல்வராசா பத்மநாதன் அவருடைய தலைமைத்துவத்தையே ஏற்க முடியாத ஒரு நிலைமை புலம்பெயர்ந்த விடுதலை புலி ஆதரவாளர்களுடைய பலர் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக ஒன்றை பார்க்க வேண்டும், தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் அவர்களுடைய முக்கிய தளபதிகள் போன்றவர்களுக்கு ஒரு அஞ்சலி கூட்டம், ஒரு வீர அஞ்சலி கூட்டம் கூட நிகழ்த்த முடியாத நிலைமையே இன்று புலம்பெயர்ந்த மண்ணிலே இருக்கிறது.
இலங்கை அரசும் சர்வதேச சமூகம் இந்த முயற்சியை எப்படி பார்க்கும் என்று நினைக்கிறீர்கள்?
இப்பொழுது இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்ன பொறுத்தவரை என்னவென்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் வந்து ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்தில் நடுவிலே ஒரு கடும் போக்காளர்களுடைய ஒரு கை ஓங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பிரச்சனையும் ஒரு ராணுவ பரிமாண கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற ஒரு தன்மை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக இன்று தமிழ் மக்கள் முன் இருப்பது, இந்த ஏறக்குறைய 3 லட்சம் இடம்பெயர்ந்த மக்களை எவ்வளவு விரைவில் அவருடைய பழைய இடங்களில் குடியமர்த்த முடியுமோ அதனை செய்ய வேண்டி உள்ளது. அப்படியான ஒரு சூழலில் இத்தகைய முயற்சிகள் வந்து மிகவும் விபரீதமாக இலங்கையிலே நோக்கப்பட்டு கடும் போக்காளர்களின் கரங்களை மீண்டும் பலப்படுத்தி அந்த வன்னி மண்ணிலே இவருடைய மீள்குடியேற்றம் தாமதப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல, அந்த வன்னி மண்ணில் பிற வேறு வகையான குடியேற்ற முயற்சிகள் நடைபெற்று அந்த வன்னி மண்ணுடைய அந்த இடம் பரம்பலே மாற்றி அமைக்கப்படலாம். ஏனென்றால் தமிழ் ஈழம் என்கின்ற ஒரு அரசு வெளிநாடுகளில் இயங்குகிறது என்கின்ற போது நடைமுறையில், அதாவது மண்ணிலே அதனுடைய அந்த அடிப்படையை தகர்த்தெறிய வேண்டும் என்ற எண்ணம் கடும் போக்காளர் மத்தியிலே அதிகரிக்கலாம். அத்துடன் ஏற்கனவே இந்த வெளிநாட்டு தமிழர்கள் மீது இருக்கிற கசப்புணர்வு இன்னும் தீவிரமாகலாம். அதே நேரத்தில் வெளிநாட்டு அரசாங்கங்கள் பொறுத்தவரையில் தங்கள் மத்தியிலே பிரஜைகளாக இருப்பவர்கள் வேறு ஒரு நாட்டு அரசாங்க பிரஜைகள் என்று தம்மை வர்ணித்துக் கொண்டு செயல்படுகிற இந்த போக்கையும் கொஞ்சம் சந்தேகத்துடன் தான் பார்ப்பார்கள்.
தேர்ட் டவரிலிருந்து டிபிஎஸ் ஜெயராஜ்.